ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமா இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை துதித்து பாடி மகிழும்படியான கிருபையை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தலங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. கொஞ்ச நேர நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தல நடவடிகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவர் உருவாக்கின திருச்சபை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கும்படியாய் வந்திருக்கிறோம். The church God founded. பிரியமானவர்களே, திருச்சபை பெந்தேகோஸ்தே நாளிலே உருவாக்கப்பட்டது. திருச்சபை உண்டாவதற்கு தேவன் அவரையே பலியாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கின்ற திருச்சபை ஒரு நாளில் தேவன் உருவாக்கின திருச்சபை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய திருச்சபைகளிலே இன்றைக்கு பல்வேறு பிரிவினைகள் உண்டு, பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு, பல்வேறு முறைகளில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நம்முடைய ஆராதனையை அவர் கலந்து கொள்வார் என்று சொன்னால் இந்த ஆராதனையை குறித்து அவர் என்ன ரிப்போர்ட் கொடுப்பார்? நான் உருவாக்கின ஆராதனை ஆலயம் எப்படிப்பட்டது? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களை குறித்தும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் ஆராதனையை, நம்முடைய ஆராதனையில் மகிழ்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒருவேளை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தை நாம் படித்துவிட்டு இன்றைய திருச்சபையை ஒரு முறை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், சில திருச்சபைகள் ஆண்டவர் உருவாக்கின திருச்சபையை விட்டு வெகு தூரம் போனதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருச்சபை என்று சொன்னால் ஒரு கட்டிடம் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவருடைய திருச்சபையாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2 அதிகாரம் ஆதி திருச்சபையை நமக்கு ஒரு படம் போட்டு காண்பிக்கிறது. இந்த திருச்சபை எப்படி இருந்தது? எல்லாரும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தேவனோடு இணைந்து வாழ்க்கையை நடத்தினவர்களாக அங்கே காணப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் ஆலயமும் அவர்களுடைய ஆராதனையும் ஒன்றரை கலந்ததாக இருந்தது. பிரியமானவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் இந்த ஆதியின் திருச்சபையில் இருந்த சில முக்கியமான காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் இந்த நாளில் இருக்கிறதா, அல்லது அதை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். முதல் காரியம், இந்த ஆதி திருச்சபையில் என்ன இருந்தது என்று சொன்னால், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
முதல் காரியம், ஆண்டவர் உருவாக்கின திருச்சபையில் என்ன இருந்தது என்று சொன்னால், ஒரு செய்தி இருந்தது. The church which God built, which God found, it had the right message. ஒரு சரியான செய்தி திருச்சபைக்குள் இருந்தது. அது எப்படிப்பட்ட செய்தியாம்? இங்க பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்த செய்தி அந்த திருச்சபையில் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு திருச்சபையில யார் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள், யாரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், யார் திருச்சபையிலே முக்கியப்படுத்தப்படுகிறார்கள்? ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திதான் பிரதானமாக இருந்தது. மாமிசத்தில் வந்த தேவன் நமக்காக பலியாக தம்மையே கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்தார் என்கிற செய்தி எல்லாராலும் புகழப்பட்டது, எல்லாராலும் உயர்த்தப்பட்டது, எல்லாராலும் அந்த செய்தியானது மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைய திருச்சபை என்று நீங்களும் நானும் சொல்லுகிறோமே, அந்த திருச்சபையில் என்ன செய்தியை நாம் வைத்திருக்கிறோம்? ஆதி திருச்சபையில் இருந்த செய்தி என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவை குறித்த செய்தி அங்கு இருந்தது. மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2 அந்த 22-23 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே பாவத்தை குறித்த ஒரு தெளிவுபடுத்தும் செய்தி இருந்தது. பாவம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று என்பதை திருச்சபை அறிந்திருந்தது. இன்றைக்கு அநேக திருச்சபை பாவத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆதி திருச்சபை பாவத்தை குறித்து, பாவத்தை தேவன் வெறுக்கிறார் என்பதை அறிந்திருந்தது. மாத்திரமல்ல, இந்த அந்த ஆதி திருச்சபை எப்படிப்பட்டதா தேவன் கட்டின திருச்சபை இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ரட்சிப்பின் செய்தி இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு என்பது அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது. ரட்சிப்பு மதத்தின் சடங்கில் இல்லை, மாறாக ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த திருச்சபையினுடைய நிகழ்வு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சபை சடங்காச்சாரமாக ரட்சிப்பை குறித்து பேசவில்லை, கடமைக்காக தேவனை வந்து ஆராதிக்கவில்லை, மாறாக ரட்சிப்பின் செய்தியில் கிறிஸ்து மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்பதை அங்கே அனைவருக்கும் அறிவிக்கிறதாக இருந்தது. இந்த செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த திருச்சபையில் போய் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார்கள், இயேசு மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு. என்ன குழப்பம் தெரியுமா? ரட்சிப்பு மற்ற மதத்தில் கூட இருக்கலாம், அல்லது ரட்சிப்பு கிறிஸ்து இல்லாமல் கூட கிடைக்கலாம் என்றெல்லாம் பலர் நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசுவால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற செய்தி இருந்தது. இன்றைக்கு அநேக திருச்சபையில் என்ன செய்தி நடக்கு தெரியுமா? மக்களை மகிழ்விக்கக்கூடிய செய்திகள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய், 5000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிற செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. பாவத்தை குறித்த கண்டிப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, இனிய காதுக்கு இனிய வார்த்தைகளால் இன்றைய செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபைக்கு ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? இயேசு என்கிற இரட்சகர், அவர்தான் பாவத்திலிருந்து உன்னையும் என்னையும் விடுதலையாக்குவார், அவர் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு என்கிற செய்தி ஆதி திருச்சபையில் இருந்தது. அதை தான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த காரியங்களை செய்தார். அவர் எந்த பூமியில அந்த திருச்சபைக்கு அவர் விட்டு சென்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து. இன்னைக்கு இயேசுவை திருச்சபை செய்தியை விட்டு எடுத்துட்டோன்னு சொன்னா அந்த திருச்சபை அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற திருச்சபை எப்படிப்பட்ட செய்தியை உலகத்திற்கு கொடுக்கிறது? ஆதி திருச்சபை இயேசுவினுடைய செய்தியை தன்னிடம் பெற்றிருந்தது. 2 இந்த திருச்சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான உறுப்பினர்கள் அந்த திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் திருச்சபைக்கு ஆட்களை சேர்க்கிறோம். எப்படிப்பட்டவங்களை சேர்ப்போம்? யாராவது ஒருவர் வந்து, ஐயா நான் இப்படி வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், என்னை இந்த ஆலயத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுகிறோம்? வாங்க பிரதர், வாங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை எங்கள் ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்கிறோம். சில காலங்களுக்கு பிறகு அவர் இன்னொரு திருச்சபைக்கு வேகமா போறாரு, அங்க போய் சொல்றாரு, அவர்களும் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி சேர்த்தாரா தெரியுமா? வார்த்தை வாசியுங்கள், அப்போஸ்தலர் 2:47. பிரியமானவர்களே, திருச்சபையில் மனிதனை சேர்க்கின்ற வேலையை யார் செய்தது என்று சொன்னால் ஆண்டவர் செய்கிறார். எப்படிப்பட்டவங்களை சேர்த்தாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். யாரெல்லாம் தன் வாழ்விலே ஒரு மறுபிறப்பினுடைய அனுபவத்தை கண்டார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டார்களோ, அவர்களை மாத்திரம்தான் தேவன் அவருடைய திருச்சபையிலே சேர்த்தார். எண்ணிக்கைக்காக அல்ல, அல்லது என்னுடைய திருச்சபை அதிக வருமானத்தை கொடுக்கிறது என்பது அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் பார்க்கின்ற மக்கள் எப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு புது பிறப்பின் அனுபவம் பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமு கிட்ட கேட்கிறார், நிக்கோதேமு இயேசுவை கேட்கும் போது இயேசு சொல்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பிரியமானவர்களே, மாம்சத்தினுடைய பிறப்பு மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறந்ததுதான் நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடியது. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அப்போஸ்தலர் அதே 42 வாசியுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்களாம்? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் சமுதாயத்திலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அவர்களிடத்தில் இருந்தது. மற்ற ஜனங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசத்தன்மை உடையவர்களாக ஆண்டுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். எதுல வித்தியாசத்தன்மை? ஆடையில் அல்ல, வார்த்தையில் அல்ல, மாறாக வாழ்க்கையில் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த திருச்சபை மக்கள் எங்க போனாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நிலையை பார்க்க முடியும். அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றாக இணைந்து அப்பம் பிற்பது மாத்திரமல்ல, அனைவரும் கூடி ஜெபித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய திருச்சபையில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நானும் ஆலயத்திற்கு வருகிறேன், எல்லாரும் ஆலயத்திற்கு வந்தார்கள் என்று அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேனா? இந்த சமுதாயத்தில் நான் வாழும் என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தன்மையை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அனுதினமும் மக்களை சேர்த்தார். ஆனால் சேர்க்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மாத்திரமல்ல, இந்த திருச்சபை எப்படிப்பட்டது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்க்கின்ற காட்சி, அது 42 அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தார்கள். பொதுவாக எல்லா காரியத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பகிர்ந்து அதை பயன்படுத்தினார்கள். உண்மையுள்ள மக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய திருச்சபையிலே சேர்த்தார். அவருடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப அங்க என்ன காணப்பட்டது? ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக அங்கே ஆண்டவரை ஆராதித்தார்கள். இன்னைக்கு திருச்சபையில குறைந்து கொண்டே போகிற காரியம் என்னவென்று கேட்டால், உண்மை தன்மை தான் குறைந்து போகிறது. இன்னைக்கு எங்கேயுமே உண்மை இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் கட்டின திருச்சபையில இருந்த மக்கள் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் வெளியே போனாலும் உண்மையா இருப்பார்கள், குடும்பத்தில உண்மையா இருப்பார்கள், சமுதாயத்தினுடைய கிரியைகள் உண்மையாக இருந்தது. அதை நம்ம பார்க்கிறோம். தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று அங்கே கொண்டு வந்து போடுகிறார்கள். நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 5 வரும்போது அங்கே அனனியா சப்பீரா என்கிற ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் உண்மைக்கு புறம்பாய் போன பொழுது அங்கே அவர்கள் வாழ்க்கைக்கு அங்கு முடிவு ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆதி திருச்சபையில் மனம் போல மனிதன் வாழவில்லை, மாறாக உண்மையுள்ளவர்களை எல்லாம் தேவன் அனுதினமும் திருச்சபையில சேர்த்தார். மாத்திரமல்ல, இந்த திருச்சபை எப்படிப்பட்ட உறுப்பினர் இருந்தார்களாம்? தங்களையே பகிர்ந்து கொடுக்கிற மக்கள், ஒருவருக்கொரு உபசரிக்கின்ற மக்கள், மற்றவர்களை உபசரிக்கிறவர்கள், மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள். அவர்கள் தேவனுடைய சேவையை அனுதினமும் செய்தார்கள். எப்படி செய்தாங்க தெரியுமா? கபடமில்லாத இருதயத்தோடே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், வெளியில ஒரு வார்த்தை அல்ல, மனதில் ஒன்று வெளியே பேசுவது ஒன்று அல்ல, மாறாக அவர்கள் அன்பினால் நிறைந்தவர்களாய் அவர்கள் கிரியைகளில் வெளிப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தேவனுடைய திருச்சபை என்பது நீங்களும் நானும் உருவாக்குவது அல்ல. தேவன் யாரையெல்லாம் அதை உறுப்பினராய் போடுகிறார் என்று சொன்னால், உண்மையுள்ளவர்களை, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களை, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு புதிய ஆலயத்திற்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே? மாத்திரமல்ல, இந்த திருச்சபை, ஆதி திருச்சபையில் என்ன இருந்து தெரியுமா? ரைட் மெத்தடாலஜி. அவர்கள் ஒரு நல்ல மெத்தட் ஒன்று இருந்தது அவர்களிடத்துல. எப்படிப்பட்ட மெத்தட் தெரியுமா? 42வது வசனத்துல 43வது வசனத்துல நம்ம பார்க்கிற காட்சி என்ன? வாசியுங்கள். பாருங்க, அவர்கள் ஒன்றாய் தேவனை ஆராதித்தார்கள். They worship the Lord together. ஒன்றாக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஒன்றாக ஆராதிப்பது என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மனதோடு கூட, ஒரே நோக்கத்தோடு கூட அவர்கள் கூடி வந்தார்கள். கூடி வந்திருந்த கூட்டம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆதி திருச்சபையில் எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேர் இருந்தாங்க முதல் திருச்சபையில்? 3000 பேர். அடுத்த நாள் கூடிக்கொண்டே போனது. கூட்டம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல, எல்லாருடைய மனநிலையும் ஒரே மெத்தட், ஒரே நோக்கத்தோடு கூட தேவனை ஆராதித்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சபைகள் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறது, அதில் பல பிரிவினைகள். சமீபத்தில் என்னோடு கூட பணியாற்றின ஒரு குருவான இடத்துல பேசிட்டு இருந்தேன். அவர் மாறுதலாகி ஒரு புதிய திருச்சபைக்கு போனார். ஐயா, உங்கள் திருச்சபை எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணும்போதே 3 கூட்டத்தை கண்டேன் என்று சொன்னார். என்னையா சொல்கிறேன்னு பேசு, அங்கே பிரசங்கம் போய்கொண்டிருக்கும் போதே ஒருவரை ஒருவர் முறைப்பதும், ஒருவருக்கு ஒருவர் அந்த வித்தியாசத்தன்மை காட்டுவதை கண்டேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில் கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் யாவரும் ஒரே மனமாக தேவனை ஆராதித்தார்கள். ஆராதிப்பதில் மாத்திரம் ஒரு மனம் இல்லை, அவர்கள் ஒன்றாக இணைந்து என்ன செய்தார்கள்? They work together. எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்தார்கள். அவங்களுக்குள்ள போட்டா போட்டியோ பொறாமை அல்ல. அந்த பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒருவருமே அமைதியாக சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக போகிற கூட்டத்தில் இல்லை. ஏதாவது ஒன்று தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள். அதில் எப்படிப்பட்ட வேலை அவர்கள் செய்தார் தெரியுமா? ஒன்றிணைந்து தேவ நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வேலையை செய்தார்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருவர் பகிர்ந்து கொடுக்கிறார், ஒருவர் மற்றவர்களை உபசரிக்கின்றார். கள்ளம் கபடு இல்லாமல் ஏதாவது தனக்குரிய வேலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, தே வாக் டுகெதர், அவர்கள் ஒன்றாய் நடந்தார்கள். எதில் நடக்கிறாங்க? ஐக்கியத்தில், ஒரு மனமாக சமுதாயத்தில் இருக்கிற மக்களோடு இணைந்து, ஒன்றாய் இணைந்து நடக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபை ஒரு மனமாக ஒரே காரியத்தை செய்கிறார்கள். ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கிறார்கள், ஒரு மனமாய் சேவை செய்தார்கள், ஒரு மனமாய் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேல அவர்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து ஒரே தேவனை தங்கள் வாழ்க்கையில சாட்சியாய் சொன்னார். தே விட்னஸ் டுகெதர். யாரை பார்த்தாலும் எப்படி இருந்தது? அந்த தேவனுடைய முகம் தெரிந்தது. யார்கிட்ட பேசினாலும் எது இருந்தது? அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தது. எல்லார் மூலமாக வெளிப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கிறிஸ்துவானவர். பேர் வேற வேற வச்சிருக்கலாம், அவருடைய முக ரூபம் வேறு மாதிரியா இருக்கலாம், அவர்கள் வாழ்க்கை சூழல் வேறு விதமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் இருந்த ஒரே ஒரு பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். தே விட்னஸ் டுகெதர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையுடைய மெத்தடு பாருங்க. திருச்சபை ஏன் வளர்ந்து பெருகுச்சுன்னா, அவர்கள் சாதாரணமாக இல்லை, அவர்கள் ஏதோ நானும் திருச்சபைக்கு வந்தேன் திரும்பி போனேன் என்று அல்ல, அவர்கள் ஒன்றாக இணைந்து திட்டமிட்டு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், திட்டமிட்டு ஒன்றாக வேலை செய்தார்கள், திட்டமிட்டு ஒன்றோ ஒருவரோடு இணைந்து நடந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாய் திட்டமிட்டு அவர்கள் தேவனை சாட்சியாக சொன்னார்கள். நிறைவாக ஆதி திருச்சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான தலைவரை பெற்றிருந்தது. த ஏர்லி சர்ச், த சர்ச் ஆண்டவர் கட்டின அந்த திருச்சபை ஹேட் அ ரைட் மாஸ்டர். அந்த திருச்சபைக்கு ஒரே தலைவர். எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? 47வது வசனம் வாசியுங்கள். ஜனங்களை திருச்சபையில் சேர்க்கிற பணியை ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு அந்த திருச்சபையில ஆண்டவர் தான் மெயினான வேலை செய்யறார், அவர் தான் தலைவர். அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொருவரையா சேர்க்கின்றார். கமிட்டி அங்கத்தினர் ஜனங்களை சேர்க்கவில்லை, அல்லது திருச்சபையினுடைய உரிமையாளர்கள் திருச்சபை மக்களை சேர்க்கவில்லை, தேவன் சேர்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய பணி என்ன? அங்கே ஜனங்களை சேர்க்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. தன்னுடைய திருச்சபையை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக அந்த திருச்சபையில ஜனங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை நம்முடைய திருச்சபையின் தலைவராக வைத்திருக்கிறோம்? தேவன் நம்முடைய திருச்சபையின் தலைவராக இருக்கிறாரா? ஏனென்று சொன்னால், அவருக்கு திருச்சபையை குறித்த பாரம் உண்டு, திருச்சபையை குறித்த தரிசனம் அவருக்கு உண்டு. திருச்சபை வளருவதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னையே அவர் பலியாக கொடுத்தார். இன்னைக்கு பிரியமான திருச்சபையே, மக்களே, நாம் நம்முடைய திருச்சபைக்கு யாரை தலைவராக வைத்திருக்கிறோம்? நம்முடைய திருச்சபை என்று சொன்ன உடனே யாரோ ஒருவர் அல்ல, நான் தான் திருச்சபை. என் வாழ்வின் திருச்சபைக்கு தேவன் தலைவராக இருக்கிறாரா? அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அற்புதங்கள் செய்து ஜனங்களை என்ன செய்கிறார்? நாளுக்கு நாள். அங்கே 43வது வசனம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. பாத்தீங்கன்னா, அநேக காரியம் அற்புதங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். காரணம் என்ன? திருச்சபையின் தலைவராக இருந்த தேவன் அவர்களுக்குள் தம்முடைய வல்லமையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். ஜனங்கள் போய் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆண்டுடைய வல்லமையை மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். மாஸ்திரம் அல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திருச்சபை ஆண்டவரை ஆராதித்தது. அவருடைய ஆராதனை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தன்னை தெரியாத கடவுள் அல்ல. யாரை நாம் ஆராதிக்கிறோம் என்று தெரியாமல் ஆராதிக்கவில்லை. திருச்சபையின் தலைவராக இருக்கிற கிறிஸ்துவானவர், இவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு, இவருக்கும் எங்களுக்கும் ஒரு தனி உறவு உண்டு என்பதை அங்கே அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருந்தார்கள். அந்த திருச்சபையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் அந்த திருச்சபையின் தலைவரோடு கூட ஒரு உறவு இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதி திருச்சபை ஆண்டவர் ஆரம்பித்த திருச்சபைக்கு தேவன் தலைவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோமே, ஆண்டவரை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஆதி திருச்சபை, ஆண்டவர் கட்டின திருச்சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அந்த திருச்சபையில் ஒரே செய்தி, கிறிஸ்துவானவர் தான் எல்லாம் வாழ்வினுடைய ரட்சிப்பு என்கிற செய்தி. அந்த திருச்சபைக்கு ஒரே மெம்பர்ஷிப். எப்படிப்பட்டவர்கள் அந்த திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுகிறவர்கள் மாத்திரம்தான். அந்த திருச்சபை அதிலே வளர்ந்து பெருகியது. மாத்திரமல்ல, அந்த திருச்சபைக்கு ஒரு திட்டம் இருந்தது, த ரைட் மெத்தட் வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட ஆராதனை! ஒரு மனம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். ஒரு மனமாக இணைந்து செய்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக. அந்த திருச்சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, ஆண்டவருடைய திருச்சபை என்று சொல்கிறோமே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை என்கிற திருச்சபைக்கு என் தேவன் தலைவராக இருக்கிறார். என் வாழ்க்கை என்கிற திருச்சபைக்கு ஒரு செய்தி உண்டு, அது என்னில் வெளிப்பட வேண்டும். நான் தான் அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த திருச்சபையை நான் தான் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு இணைந்து நடத்த வேண்டும். இப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் வந்து நம்ம ஆராதனையை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் சொல்ல முடியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் இப்படி தான் திருச்சபையை கட்டினேன், இன்றும் அதே போல இருக்கிறதே, எத்தனை மகிழ்ச்சி அடைவார்! ஒருவேளை நாம் அவரை விட்டு தூரமாய் போயிருப்போம் என்று சொன்னால், திரும்பவும் ஆதி திருச்சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் விரும்புகின்ற, தேவன் கட்டுகிற திருச்சபை எப்படிப்பட்டது என்பதை அதே போல நாமும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.